அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெற்றலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ, சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவ. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்திருக்கீரா, இங்கு பங்கமுத்த பசு தொட்டிலில் படுத்திருக்கீரா. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக. இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
பிரியமான வானொலி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவராலே அறிந்தவராக மற்றவர்களுக்கு இனம் காட்டுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று முதலாவது கூறினார். பின்னர் இரண்டு சீடர்களோடு நிற்கும்பொழுது இயேசு கடந்து செல்வதை பார்த்து இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவரை மேசியாவாக அறிந்து கொண்ட அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாய சீமோனுக்கு அவரை அறிமுகப்படுத்துகிறான். இயேசு பேதுருவை பார்த்து நீ கேபா எனப்படுவாய் என்றார். பாறை என்னும் அர்த்தமுள்ள ஒரு பெயரை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, பேதுருவின் ஊரைச் சேர்ந்த பிலிப்புவையும் இயேசு பார்த்து எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்புவும் இயேசுக்கு பின் சென்றான். இந்த பிலிப்பு தனக்கு அறிமுகமாயிருந்த நாத்தான்வேல் என்பவனை பார்த்து மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்கிற மனிதரை கண்டோம், அவர்தான் நாசரேத்தூர் இயேசு என்று சொன்னான். ஆனால் நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்று இகழ்ச்சியாக கேட்டான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொன்னான் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். இன்று யோவான் முதலாம் அதிகாரம் 47 வசனம் முதல் சிந்திப்போம். பிலிப்பு வந்து பார் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவனாக இந்த நாத்தான்வேல் இயேசுவை காண புறப்பட்டு போகிறான். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 1:47, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த நாத்தான்வேலை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் இவன் ஒரு இஸ்ரவேலன். அதே நேரத்திலே இவனுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு இல்லை. அதாவது இவன் வேடிக்கையாக பேசினான், ஆனால் தந்திர குணம் எதுவும் இவனிடத்திலே இல்லை. மனம் திரும்ப முன்னாலே யாக்கோபு எப்படி தந்திரக்காரனாயிருந்தானோ அப்படிப்பட்ட குணம் இவனிடத்திலே இல்லை. வசனங்கள் 48-49 பாருங்கள். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு கிறிஸ்து தனது சீடர்கள் மத்தியிலே சந்தேக பேர்வடிகளான இரண்டு பேரை கொண்டவராயிருந்தார். ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே நாத்தான்வேல் அப்படிப்பட்ட ஒருவனாயிருந்தான். ஊழியத்தின் இறுதியிலே தோமா அவ்வாறு இருந்தார். அவனுடைய சந்தேக சூழ்நிலையிலே இயேசு அவனிடத்திலே பேசி முடிக்கும் முன்னதாகவே, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று அறிக்கையிட்டு விட்டான். இவ்வாறு அவன் கூறியதனாலே நாசரேத்திலிருந்து மிக முக்கியமான ஒன்று வெளிப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். வசனம் 50 பாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதனாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று இயேசு கடிந்து கொண்டதாக கூறிய பின்னரே அவன் விசுவாசித்தான். அது மட்டுமல்ல, அவன் பெரிதானவைகளையும் காண்பான் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆம், இப்படிப்பட்ட காரியத்தை விட பெரிதான காரியங்களை இந்த நாத்தான்வேல் பின்னான காலங்களிலே கண்டான். யோவான் 1:51 வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஏற்கனவே இந்த மனிதனை பார்த்து இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு கூறிவிட்டார். தொடர்ந்து இயேசு யாக்கோபு வீட்டை விட்டு ஓடிய பொழுது நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டுபவராக, தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தன்னை கொலை செய்து விடுவான், தன்னுடைய சகோதரன் ஏசா என்ற பயத்தோடு ஓடினான் யாக்கோபு. வீட்டை விட்டு அவன் கடந்து சென்ற முதல் இரவிலே பெத்தேலிலே தங்கியிருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். வானத்திலிருந்து கீழாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். இதன் பொருள் என்ன? யாக்கோபு தேவனோடு உள்ள தொடர்பை பரிபூர்ணமாக அறுத்துவிடவில்லை. அவன் என்ன நினைத்தான்? வீட்டை விட்டு ஓடிவிட்டால் தேவனை விட்டும் ஓடிவிடலாம் என்று எண்ணினான். ஏனென்றால் தேவனை குறித்த குறைந்த அறிவுள்ளவனாகவே இருந்தான். ஆனால் பெத்தேலிலே தேவன் அவனோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்தை நினைப்பூட்டி அந்த ஏணி தானே என்பதை விளக்குகிறார். கவனியங்கள், மீண்டும் வாசிக்கிறேன். தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். அதாவது தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவதூதர்கள் அவருக்கு கீழானவர்கள். தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்கும் வல்லமை அவருக்கு உண்டு. செய்தியை கொண்டு செல்கிறவர்களாக அவர்களை பரலோகத்திற்கு அவர் அனுப்ப முடியும். அதேபோல அவர்கள் சென்று அவரிடத்திலே திரும்பி வரவும் முடியும். எனவேதான் இயேசு நாத்தான்வேலின் இடத்திலே வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பான் என்கிறார். ஒருநாள் வானத்திலிருந்து பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்பதை கூறும்பொழுது அவன் கேட்கப் போகிறான். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவே ஏணியாயிருக்கிறார். அவர் மூலமாக மட்டுமே நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்லும்பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறியிருக்கிறார். ஆம், இயேசுவே அந்த ஏணி. நீங்கள் ஏறும் ஒரு ஏணி அல்ல அவர், நீங்கள் நம்பும் ஒருவர் அவர், நீங்கள் சார்ந்து கொண்டு விசுவாசிக்கும் ஒருவர் அவர். இந்த சத்தியத்தை தான் இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் முதல் அதிகாரம் நீண்டதாக இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். யோவான் சுவிசேஷத்தின் முன்னுரையாக முகவுரையாக அவர் மனிதனான சத்தியத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆதியிலே அவர் வார்த்தையாயிருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், அவர் தேவனாயிருந்தார், அவர் மாம்சமானார், பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்துகிறவர் என்பதை குறித்து சாட்சி பகர்ந்தார். அந்திரேயா இவரே மேசியா என்று சாட்சி கொடுத்தார். பிலிப்பு இவர் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களின் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறார் என்றான். நாத்தான்வேல் இயேசுவை தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் கண்டுகொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம்? சற்று எண்ணி பார்ப்போமா? இப்பொழுது நாம் யோவான் 2 பிரவேசிக்கிறோம். இங்கே இயேசு தனது ஊழிய காலத்திலே செய்த முதல் அற்புதத்தை குறித்து வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட திருமண வீட்டிற்கு சென்று அவர் செய்த முதல் அற்புதம். யோவான் 2:11 பார்க்கும்பொழுது இவ்விதமாக இயேசு இந்த முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்தார் என்று வாசிக்கிறோம். சிலர் இந்த சத்தியத்தை அறியாமல் இயேசு பாலகனாக எகிப்திலே வாழ்ந்த நாட்களிலே களிமண்ணினாலே புறாக்களை செய்தார் என்றும் அதை அவர் தொடும்பொழுது அது பறந்து சென்றது என்றும் கூறுவார்கள். ஆனால் இந்த வசனம் மிக தெளிவாக எகிப்திலே அவர் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இங்கே மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், ஆதியிலே தேவனோடு இருந்த ஒருவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவர் நித்தியத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார். அவர் மாம்சமானார். தனது முதல் 30 கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலே வளர்ந்தார். மலைகளிலேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் அவர் நடந்து சென்றார். இப்பொழுது கானாவூரிலே திருமண வீட்டிலே இருக்கிறார். மீண்டுமாக யோவான் காலகட்டத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் தெளிவாய் கூறியிருக்கதை பார்க்கிறோம். 3 என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே என்றும் கூறுகிறார். இந்த வசனத்தில் நான் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து இப்பொழுது தன்னுடைய ஊழியத்திற்காக புறப்பட்டு விட்டார். யோவான் 2:2 பாருங்கள். 3 கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வேதத்தை கற்றுக் கொடுக்கும் அநேகருடைய விசுவாசம் என்னவென்றால், திருமணத்திலே இணைக்கப்பட போகிற தம்பதியருடைய குடும்பமோ அல்லது அவர்களுக்கு நெருங்கிய ஒரு குடும்பமோ மரியாளுக்கு உறவினராய் இருந்தார்கள். இது ஒரு யூகமாக இருந்தாலும் உண்மையானதாகவும் இருக்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும்பொழுது 3 என்று வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவுக்கு பின் 27 நடைபெற்ற ஒரு சம்பவமாயிருக்கலாம். பிப்ரவரி மாதத்திலேயோ ஏப்ரல் மாதத்திலேயோ இது நடைபெற்றிருக்கலாம். மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், யோவான் மிகச் சரியாக அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த அதிகாரத்திலே நாம் பெத்சாயிதாவிலே இருந்தோம். இப்பொழுது கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடைபெறுகிற சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வசனம் 12 கப்பர்நகூமுக்கு போகிறோம். பின்னர் 13 எருசலேமுக்கு போகிறோம். யோவான் அடுத்தடுத்து இயேசு எங்கே சென்றார், எப்பொழுது சென்றார் என்பதை விவரித்துக் கொண்டே செல்கிறார். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்திலே எந்த இடத்திலேயும் இவர்கள் மரியாள் என்று அழைக்கப்படவே இல்லை. இவர் வழக்கத்திற்கு மாறான ஒரு வேண்டுகோளோடு இயேசுவண்டை வருகிறார். அவரிடத்தில் என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 2:3, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். சிலர் அறியாமையினாலே இயேசு ஒரு குடிகாரர் என்று சொல்வார்கள். அந்நாளிலே திராட்சரசமானது ஒரு முக்கியமான உணவு பதார்த்தமாயிருந்தது. இருந்தாலும் வெறித்து போகும் வரை குடிப்பது குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண வைபவமும் ஒரு சமய சடங்கு போலவே நடைபெறுகிறது. அவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்கள். எனவே புளித்து போன ரசத்தை குடித்து வெறிக்கும்படியாக அவர்கள் அங்கே கூடவில்லை. இந்த திருமண வீடானது வரப்போகிற மற்றொரு கல்யாண விருந்திற்கு ஒப்பானதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு திருமண வீட்டிலே தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் திருச்சபையை பொறுத்தமட்டிலேயும் தனது பணியை ஒரு திருமண விருந்திலேயே நிறைவு செய்யப் போகிறார். ஆட்டுக்குட்டியானவரின் விருந்திலேயே திருச்சபையானது அவருக்கு மழவாட்டியாக கொடுக்கப்பட போகிறது. நன்றாக கவனியுங்கள். இங்கே இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை பார்க்கிறோம். மோசே செய்த முதலாவது அற்புதம் தண்ணீரை ரத்தமாக மாற்றியது. இயேசு செய்த முதல் அற்புதம் தண்ணீரை ரசமாக மாற்றியது. நியாயப்பிரமாணம் மோசையினாலே கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. சரி, மரியாள் தனது கூற்றினாலே எதை வெளிப்படுத்துகிறாள்? முதலாவதாக, இந்த குடும்பம் மிக ஏழ்மையான ஒரு குடும்பம் என்பதை நாம் அறிகிறோம். ஏனென்றால் திருமண வீட்டிற்கு வருகிறவர்களுக்கு போதுமான அளவு திராட்சரசம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பெங்கல் என்ற வேத பண்டிதர் கூறும்பொழுது, மரியாள் திராட்சரசம் இல்லை என்று இயேசுவுக்கு கொடுத்த அறிவிப்பானது, இங்கே உங்களுக்கு திராட்சரசம் இல்லை, எனவே நீங்கள் கடந்து செல்லலாம் என்பதாக கூறினார் என்று சொல்கிறார். கால்வின் என்பவர் சொல்லும்பொழுது, இப்படி குறைவுள்ள ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே நீர் ஒரு செய்தியின் மூலமாக மக்கள் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னார் என்று சொல்கிறார். ஏனென்றால் கல்வின் அப்படிப்பட்ட ஒருவர்தான். அவர் அன்றைக்கு அங்கே இருந்திருந்தால் அவர் பேசி பேசியே எல்லாரையும் தூங்க வைத்திருப்பார். ஆனால் அருமையானவர்களே, இயேசுவின் தாயாகிய மரியாள் அவ்வாறு சொன்னதற்கு காரணம் அந்த குடும்பத்து மக்களின் எண்ணத்தை கவருவதற்காக அல்ல, ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், இதுதான் சரியான ஒரு சூழ்நிலை என்பது போல அவர் கூறியிருக்கலாம். ஞாபகம் இருக்கிறதா, காப்ரியேல் தூதன் இயேசுவின் கன்னிப்பிறப்பை குறித்து மரியாளிடத்திலே சொன்னபொழுது இது எப்படியாகும் என்று கேட்டாள். அதற்கு தேவதூதன், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்திலே உற்பத்தியாவது பரிசுத்தமாயிருக்கும் என்று கூறினபடினாலே தனது விசுவாசத்தையும் அர்ப்பணிப்பையும் அவள் இயேசுவுக்கு கொடுத்திருந்தாள். அந்த நாட்கள் முதல் தொடர்ந்து வந்த நாட்களிலெல்லாம் மரியாளுடைய கன்னிமையை குறித்த ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தது. அநேகர் இயேசு எப்படி இவளுக்கு பிறந்தார் என்ற கேள்வி கேட்டிருக்கலாம். இப்பொழுது மரியாள், இந்த இடத்திலே இவர் ஒரு அற்புதம் செய்தால் நான் சொல்வதும் சரி, பரிசுத்தாவினாலேதான் இவர் உட்பவித்து பிறந்தார் என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடும் இயேசுவின் தாய் இதை கூறியிருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான பதிலை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவர் சொன்ன பதிலின் பொருள் என்னவென்றால், இது சரியான சந்தர்ப்பம் அல்ல, உங்கள் பெயருக்கு இருக்கிற இழுக்கான கேள்விக்குறியான காரியங்களை நான் சரி செய்வேன், ஆனால் அது இங்கே இல்லை என்பது போல சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, மரியாள் சிலுவை அடிவாரத்திலே நின்ற பொழுது இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று கூறினார். அந்த நேரத்திலேதான் அந்த வேளை வந்தது. இன்னும் 3 நாட்களுக்குள்ளே அவர் மீண்டுமாக உயிரோடு வரப்போகிறார். அவர் உயிரோடு எழுந்து பரத்திற்கு சென்ற பின் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தபொழுது மரியாளும் அங்கே இருந்து, நான் கூறினேன் அல்லவா, அவர்தான் தேவகுமாரன் என்று விளக்கியிருப்பார். ஆம், அவர் தேவகுமாரன் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரோமர் 4:5 பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். மரியாள் மேலிருந்த இழிவான பெயரை நீக்குவதற்காக இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக மரியாள் அங்கே கேட்டார்கள். அதை தாம் செய்வதாக சொன்னார்கள், ஆனால் அதற்கான வேலை வரவில்லை என்பதையும் அங்கே அவர் கூறிவிட்டார். அந்த நேரம் வந்தது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபொழுது வந்தது. ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடைய கன்னிப்பிறப்பையும் உறுதி செய்கிறது. பொதுவாக இயேசுவின் கன்னிப்பிறப்பை குறித்து கிறிஸ்துமஸ் காலத்திலே மட்டும் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது உயிர்த்தெழுதலோடு கூட தொடர்புடையதாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் யார் என்று கூறினாரோ அதை அவர் நிறைவேற்றினார். யோவான் 2:5 பாருங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை இல்லையா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். இன்றைக்கும் இதுவே நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை. இக்கட்டான சூழ்நிலைகளிலேயும் தேவை நிறைந்த நேரங்களிலேயும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதே சிறந்தது. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பதஷ்டம் அடையாமல் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்து அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சத்திய வசனம் கூறுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் நீங்களும் தேவையுள்ள ஒரு சூழ்நிலையிலே, நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:6-7 வசனங்களை பாருங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இப்பொழுது நம்முடைய கவனம் அங்கே இருந்து 6 கச்சாடிகளை நோக்கி திரும்புகிறது. அது சடங்காச்சாரமான சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்தது. இது மிகவும் எளிமையான ஒரு குடும்பமானபடினால் இவை ஒருவேளை வீட்டின் பின்புறமாக, ஓரமாக, ஒதுக்குப்புறமாக வைக்கப்பட்டிருந்திருக்கலாம். விருந்துக்கு வருகிறவர்கள் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். விருந்தாளிகள் போன பின்பு அதை முன்னாலே வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த குறிப்பிட்ட கச்சாடிகளை குறித்து சொன்னபொழுது ஒருவேளை அந்த குடும்பத்தினருக்கு சற்று அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். தொடர்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்யும்படியாக தெளிவாக அவர் கூறினார். யோவான் 2:8-10 வசனங்கள் வரை பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அருமையானவர்களே, இந்த ரசமானது மிகவும் புளிப்படைந்திருந்ததா இல்லையா என்பதை குறித்து நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? மற்ற திருமணங்களைப் போல இது இல்லை. இங்கே அந்த பெண் எங்கே? எந்த இடத்திலேயும் அந்த பெண்ணை நாம் பார்க்க முடியவில்லை. அந்த பெண் என்ன உடை அணிந்திருந்தாள்? பொதுவாக ஒரு பெண் உடுத்தும் உடையானது ஒரு திருமண வீட்டிலே மிகவும் முக்கியமானது. என்னுடைய ஊழிய காலத்திலேயும் அநேக திருமண ஆராதனைகளை நடத்தியிருக்கிறேன். திருமணத்திற்கு வருகிறவர்களிடத்தில் பேசும்பொழுது செய்தியை குறித்தெல்லாம் அவர்களுக்கு முக்கியமில்லை. மணமகன் வரும்பொழுது கூட அவனை குறித்தும் அவர்கள் அதிகமாய் கவனிக்கிறதில்லை. ஆனால் பெண் வரும்பொழுது எல்லாரும் திரும்பி பார்க்கிறார்கள். சரி, காண ஒரு திருமண வீட்டிலே அந்த பெண் என்ன உடை அணிந்திருந்தாள்? நமக்கு தெரியாது. ஏனென்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவும் இந்த வெறுமையான கச்சாடிகளுமே முக்கியமானவை. இங்கே அருமையான ஒரு காரியம் உண்டு. பிரியமானவர்களே, வெறுமையான ஜாடிகளை கொண்டு தண்ணீரினாலே நிரப்பினார். எல்லாரும் பார்க்கும்பொழுது ஓ தண்ணீர் ஊற்றி வைக்கிறார்களா என்று நினைத்தபொழுது அந்த அற்புதம் நடைபெற்றிருக்க வேண்டும். தண்ணீர் என்று எடுத்துக்கொண்டு போய் விருந்தினருக்கு கொடுத்த பொழுது அது ரசமானது. இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு மேலான ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் தண்ணீர் ஜாடிகளாக பயன்படுத்த விரும்புகிறார். நாம் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஒதுக்குப்புறமாக, ஓரமாக தள்ளி வைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், யாரும் நம்ம நேசிப்பது போல நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிரியமானோர்லே, இயேசு கிறிஸ்து உங்களையும் பயன்படுத்த விரும்புகிறார். நம்மை அவர் தண்ணீரினாலே நிரப்ப விரும்புகிறார். சரி, தண்ணீர் என்றால் என்ன? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. என்னையும் உங்களையும் அவருடைய வார்த்தையினாலே அவர் நிரப்ப விரும்புகிறார். அப்படி தண்ணீரினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் நம்மை நிரப்பிய பின்னர் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். நம்மிடத்திலிருந்து புறப்படும் தண்ணீரானது தேவையுள்ளவர்களுக்கு போய் சேரும்பொழுது அது ரசமாகிறது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினாலே அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எபேசியர் 5:18 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த தண்ணீரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருந்து எடுத்து அற்புதங்களை நிகழ்த்துகிறார். அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை இதற்கு மேலாக என்னாலே விளக்க முடியாவிட்டாலும் இப்படி அற்புதங்கள் நடைபெறுவதை நாங்கள் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். இப்பொழுதும் சமீபத்திலே எங்கள் அலுவலகத்திற்கு வந்த கடிதங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது எண்ணற்ற மக்கள் வானொலியிலே கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் பழமையான வெறும் ஜாடிகளாயிருக்கிறோம். எங்களிடத்திலே கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அதை நாங்கள் அனுப்புகிறோம். அதை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு அது மகிழ்ச்சி தரும் ரசமாக மாறுகிறது. ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாம் வெறும் பாத்திரங்களாக நம்மை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை அவருடைய வார்த்தைகளினாலே நிரப்பி பரிசுத்த ஆவியினாலே அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாய் மாற்ற முடியும். மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியையும் ஜீவனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வார்த்தையாய் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்து உங்களையும் நிரப்பி உங்கள் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோவான் 2:12 பாருங்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இந்த குறிப்பு ஒருவேளை அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஊரிலே ஏற்றுக்கொள்ளாதனாலே நடைபெற்ற சம்பவத்தை குறிக்கிறதாக இருக்கலாம். லூக்கா 4:22 நான் வாசிப்பது போல, அவர் நாசரேயத்திலே ஜப ஆலயத்திலே போய் ஏசாயா தீர்க்கதரிசியிலே தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வாசித்தார். அப்பொழுதுதான் அவர் யோசேப்பின் குமாரன் தானே என்று பேசினார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அவரை அழித்திருக்கக்கூடும். எனவே தனது தலைமை செயலகத்தை அவர் கப்பர்நகூமுக்கு மாற்றிவிட்டார். அடுத்த 3 ஆண்டுகளும் அதுவே அவருடைய தலைமை செயலகமாக விளங்கியது. நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்று கானாவூரிலே அற்புதத்தை செய்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலேயும் அற்புதத்தை செய்ய முடியும். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் வெறுமையாக்கப்பட்ட பாத்திரத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் குறித்து பெருமை உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்று நம்முடைய இயலாமையை அவருடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்மில எந்த திறமையும் தாளந்தும் இல்லை என்பதை நாம் உண்மையாய் உணர்ந்து ஒத்துக்கொள்ளும் பொழுது, நாம் நம்மை வெறுமையாக்கி அவருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது, அவர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நிரப்பி பரிசுத்தாவினாலே நம்மை அவர் பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, அன்று நீர் கானா ஊரிலே திருமண வீட்டிலே போய் செய்த அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் தேவையோடு அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களில் எல்லாம் பெரிய அற்புதம் ஆத்மாக்கள் மனம் திரும்புவது என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் நிரப்பி அவர்களும் அநேகரை உம்மை அறியும் அறிவுக்குள்ளாக வழிநடத்துகிறவர்களாக உம்முடைய தூய ஆவினாலே நீர் பயன்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இவர்கள் மூலமாய் உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் முடிவு வரையும் கர்த்தர்தாமே காத்துக் கொள்ளும். ஆத்ம பாரத்தோடு ஒற்றைத்தாள் பிரதிகளை விநியோகிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்ம பாரத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானொலி பெட்டிகளை வாங்கி கொடுப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர்தாமே, இப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய பிரயாசத்தின் மூலமாகவும் அநேகர் உம்மை அறிந்து கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:8. ஏசாயா 58:8.